ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு 5 மடங்கு உயர்த்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குருநானக் ஜெயந்தியையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 6.5%-7% வரை இருக்கும் என்று குளோபல் தர வரிசை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டை 5 மடங்கு உயர்த்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் ஜம்முவில் இன்று பகவான் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் பழங்குடியின கௌரவ தினமாக கொண்டாடப்படுவதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25,000 கோடி ரூபாயாக இருந்தது என்றும், தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இதனை 125,000 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். சில தினங்களுக்கு முன்பு 60,000-க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் கிராமங்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 80,000 கோடி ரூபாய் பழங்குடியினர் கிராமங்களை மேம்படுத்துவதற்காக அரசு முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புற மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவதோடு மட்டுமன்றி பழங்குடியின இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பழங்குடியினருக்கென தனி அமைச்சகத்தை உருவாக்கியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இந்நிகழ்ச்சியில் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவரது உருவம் பொறித்த நாணயத்தையும் தபால் தலையையும் திரு நரேந்திர மோடி வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களின் முன்னேற்றத்திற்கான 6,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான வளர்ச்சித் திட்ட பணிகளை பிரதமர் தொடங்கி வைத்தார். பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த 2 சுதந்திர போராட்ட வீரர்களின் அருங்காட்சியகங்கள், 2 பழங்குடியின ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். பழங்குடியின சமூகத்தினருக்காக கட்டப்பட்டு 11,000 வீடுகளை பயனாளிகளிடம் திரு நரேந்திர மோடி இன்று ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் பீகார் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம், மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பழங்குடியின தலைவர் பகவான் பிர்சா முண்டா முழு அர்ப்பணிப்போடு தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். பழங்குடியினர் கௌரவ தினத்தையொட்டி புதுதில்லி பான்சேரா பூங்காவில் பிர்சா முண்டாவின் சிலையை திறந்து வைத்து பேசிய அவர், பழங்குடியின மக்களுக்கு அவர் ஆற்றிய அரும்பணிகளை எடுத்துரைத்தார். இளம் வயதிலேயே பகவான் பிர்சா முண்டா தமது வாழ்க்கையை நாட்டிற்காகவும் பழங்குடியின மக்களுக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று அவர் கூறினார். பழங்குடியின மக்களை பாதுகாக்க வனப்பகுதிகளையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டுமென பிர்சா முண்டா பழங்குடியின மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். குருநானக் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் டங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் அனைத்து இந்தியர்களுக்கும் குறிப்பாக சீக்கிய சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் டங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், குருநானக்கின் போதனைகள் காலம் கடந்து நிற்கக்கூடியவை என்று கூறியுள்ளார். உண்மை, நல்லிணக்கம், ஒற்றுமை உள்ளிட்ட அவரது போதனைகளை பின்பற்ற நம்மை அர்ப்பணிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், குருநானக்கின் ஆன்மீக உணர்வு அன்பையும் இரக்கத்தையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். சமூக சிந்தனையோடு செயல்பட மக்களை ஊக்குவிக்கும் வகையில் அவை அமைந்துள்ளதாகவும், இந்நாளில் குருநானக் ஜெயந்தி வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. அக்கட்சி இதுவரை 60% வாக்குகளை பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 196 இடங்களில் 141 இடங்களை ஆளும் கூட்டணி கைப்பற்றியுள்ளது. சஜித் பிரேமதாசாவின் கட்சியை உள்ளடக்கிய புதிய ஜனநாயக முன்னணி 35 இடங்களை பெற்றுள்ளது. ஒருநாள் அரசுமுறை பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ளார். துபாயில் உள்ள அறிவுசார் பூங்காவில் சிம்பியோசிஸ் சர்வதேச பல்கலைக்கழகத்தின் அயலக வளாகத்தை அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அமைச்சர் திரு ஷேக் முபாரக் அல் நஹ்யான் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நல்லுறவில் இந்த பல்கலைக்கழக வளாகம் ஒரு மைல்கல்லாக விளங்குவதாக குறிப்பிட்டார். இந்த சர்வதேச பல்கலைக்கழகத்திற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் முழு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்பம், ஊடகம் மற்றும் நிர்வாகவியல் தொடர்பான பாடத்திட்டங்களுக்கு தேவையான உதவிகள் இந்த பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்படுவதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே வேளாண் துறையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் இன்று புதுதில்லியில் வேளாண் துறை செயலர் டாக்டர் தேவேஷ் சதுர்வேதியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். வேளாண் தொழில்நுட்பம், தோட்டக்கலை, மின்னணு விவசாயம், வேளாண் இயந்திரவியல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆஸ்திரேலிய தூதர் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டங்கள், ஊட்டச்சத்து பாதுகாப்பு போன்ற திட்டங்கள் குறித்து திரு சதுர்வேதி ஆஸ்திரேலிய தூதரிடம் எடுத்துரைத்தார். வேளாண் தொழில்நுட்பத் துறையில் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய தூதர் ஆலோசனை நடத்தினார். வேளாண் வர்த்தகத்துக்கான புதிய வாய்ப்புகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மக்களின் நுகர்வு அதிகரித்ததன் விளைவாக அடுத்த 3 நிதியாண்டுகளுக்கு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5%-7% வரை இருக்கும் என்று குளோபல் தர வரிசை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமைப்பு ரீதியிலான முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இந்தியாவின் நிதி நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறை விதிகள் நிதி கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் கடந்த மாதம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் அடிப்படை கட்டமைப்புகள் வலுப்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வு மற்றும் முதலீட்டு தேவைகளும் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 7.2% இருக்கும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்துள்ளதையும் திரு சக்தி காந்ததாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய பொருளாதாரம் 2031 $7 trillion என்ற உச்சத்தை எட்டும் என்று கிரிசில் சர்வதேச மதிப்பீட்டு முகமை தெரிவித்துள்ளது. இந்திய பொருளாதாரம் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025 முதல் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று மதிப்பீடு செய்துள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6.8% இருக்கும் என்றும் அதிக வட்டி மற்றும் கடன் வழங்குவதற்கான கடுமையான விதிமுறைகள் நகர்ப்புற தேவையில் தாக்கம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்கம் நடப்பு ஆண்டில் 4.5% குறையும் என்றும் இது கடந்த நிதியாண்டில் 5.4% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டின் கரீஃப் பருவ விளைச்சல் உயர்ந்துள்ளதை அடுத்து உணவுப் பொருள் பணவீக்கம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. பிரதமரின் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் சார்பில் பழங்குடியினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மத்திய அரசு தங்களுக்கு வீடுகள் கட்டித் தந்திருப்பது தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக நாமக்கல் மாவட்ட பயனாளிகள் தெரிவித்தனர்.
என் பேரு நாகம்மாங்க. எங்களுக்கு வந்து மோலி திட்டத்தில் வந்து அந்த சார்ல இருந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. முன்ன வந்து கூறு வீடுல வந்து மழை பேஞ்சிருந்து நாங்கள் தண்ணி எல்லாம் மொண்டு ஊற்றினோம். இப்போ எங்களுக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்க, நாங்கள் நல்ல முறையுமே இருக்கிறோங்க.
நாமக்கல் மாவட்டங்க, ராசிபுரம் லட்சுமி. எனக்கு 2 குழந்தைங்க. பிரதமர் மோடி தார்சு வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு. 5 லட்சம் ரூபா மதிப்பு உள்ள வீடு கட்டி கொடுத்துருக்குறாருங்க. எங்களுக்கு கூலி வேலை தாங்க செய்கிறோம். அண்ணா இந்த அளவுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு கொஞ்சம் சலுகை நல்லா இருக்குதுங்க. குடிசை வீட்டில் இருந்துங்க இவ்வளோ நாளாவோ. இந்த ஒரு செலவுல கொஞ்சம் நல்லா இருக்கிறேங்க. எங்கள் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குதுங்க.
என் பேர் பழனிமா, ராமகிரிப்பேட்டை. நம்ம மோடி திட்டத்தில் ஐயா எங்களுக்கு மெத்த வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. என் பேத்தி பேரன் எல்லாம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குதுங்க.
இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜோகன்னஸ்பர்க்கில் இப்போட்டி இரவு 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு 5 மடங்கு உயர்த்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குருநானக் ஜெயந்தியையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 6.5%-7% வரை இருக்கும் என்று குளோபல் தர வரிசை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திரு அனுரகுமர திசநாயக்க தலைமையிலான ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான 4வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.